சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 57 அத்தியாயம். குயிலின் குரல். தூரத்தே அரண்மனையில் துந்துபிகள் முழங்க, வீதியில் தோரணங்கள் காற்றிலாடி வரவேற்பு கூற, முன்னும் பின்னும் பக்க பகுதிகளிலும் குதிரை வீரர்கள் சாரி சாரியாக அணிவகுத்து காவல் புரிந்து வர, பெரும் புறவைகளால் இழுக்கப்பட்ட அழகிய ரதத்தில் வெகு கம்பீரமாக அமர்ந்து சென்றவனை கண்டதுமே தமிழகத்தின் தொலைவிதியை நினைத்து கவலைக்குள்ளான சமநாடிகள் பசுபதி மண்டபத்திற்கு எதிரில் நின்றவண்டமே யோசனையில் ஆழ்ந்த சமயத்தில் தம்மை தொட்டு அழைத்தவனை கண்டதும் பெரும் ஆச்சரியத்தை அடைந்தாரானாலும், அதை வெளிக்காட்டாமல் அவன் செய்த எச்சரிக்கையை பின்பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமலும் அவனை பின்தொடர்ந்து மௌனமாக சென்றார். வெளிக்கு தான் அடிகள் மௌனமாக நடந்து சென்றாரே ஒழிய, அவருடைய உள்ளத்தில் எண்ணங்கள் பல எழுந்து தாண்டவம் ஆடியதன்றி சிந்தனையிலும் கணக்கற்ற கேள்விகளும் பதில்களும் மோதி மோதி பெரும் இறைச்சலை கிளப்பிவிடவே பெரும் விவாத புயலில் சிக்கித் தவித்தார் கரூர் சமணமட தலைவர். ரதத்தில் அத்தனை கம்பீரத்தோடும் அமர்ந்து சென்றவன் சேரமன்னன் பெரும் சேரலாதன் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொண்டாலும், இருங்கோவேளுக்கு சேரனும் பாண்டியனும் உறுதுணையாக நிற்பது உலகம் அறிந்ததுதான். இருப்பினும் இதுவரை இவ்வளவு பகிரங்கமாக சோழ மன்னன் கொலைஞனான இருங்கோவேளிடம் தமிழக மன்னர்கள் கலந்தது இல்லையே. அப்படி இருக்க பெரும் சேரலாதன் எப்படி இவ்வண்ணம் உரையொற்போன்தான்? இருங்கோவேளுக்கும் தனக்கும் உள்ள உடன்பாடு இனி ரகசியமாக இருக்க தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டானா? அப்படியானால் போர் இனி துவங்குவது நிச்சயம். துவங்குவதானால் எப்போது துவங்கும் என்று தம்மை தாமே கேட்டுக்கொண்ட சமநாடிகள், ஆனால் போர் விளைவிப்பது அத்தனை சுலபமா? இதற்கு சேர நாட்டு அமைச்சர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டாமா? அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டாலும் புலவர்கள் அனுமதி கிடைக்குமா? பெரும் சேரலாதன் புலவர்களால் மதிக்க பெற்றவன் ஆயிற்று. இதுவரை புகழ் பாடிய புலவர்கள் இனி வசைப்பாடுவதை சகிக்க மாட்டானே சேரமன்னன்? அப்படி இருக்க எந்த துணிவோடு உறவாட வந்தார் என்றும் உள்ளூர பேசிக் கொண்டார். இப்படியெல்லாம் சேரமன்னன் குடங்களை பற்றி எண்ணமிட்டு அடிகள் குறைகளையும் ஆராய துவங்கி, எத்தனை நல்லவனானாலும் சேரமன்னன் எடுப்பார் கைப்பிள்ளை. ஆகையால் சோழர்களை வென்று குணபுலத்தில் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயலும் பாண்டியனின் கைப்பாவையாக இயங்கக்கூடியவர். ஆமாம், நானே கவனித்தேன். ரதத்தில் அத்தனை கம்பீரமாக அமர்ந்திருந்த சமயத்திலும் அவன் முகத்தில் எத்தனை தூரம் கவலை படர்ந்து கிடந்தது. ஏதோ வேண்ட வெறுப்பாக அதிக வற்புறுத்தலின் மேல்தான் சேரமன்னன் இப்படி பகிரங்கமாக சோழர் தலைநகரில் புகுந்திருக்கின்றார். ஆனால் வற்புறுத்தியவன் பாண்டியன் தானா, வேறு யாராவது துன்மந்திரியா என்று மீண்டும் மீண்டும் உள்ளத்தில் கேள்விகளை நிரப்பிக்கொண்டு தம்மை அழைத்து சென்றவனை பின்பற்றி நடந்தவர் ஒரையொரு எல்லைக்கு வந்ததும் மீண்டும் ஒரு முறை திரும்பி சோழர்களின் அந்த மாபெரும் தலைநகர் மீது கண்களை ஓட்டினார். உயர் தூண்களின் எண்ணெய் விட்டு ஏற்றப்பட்ட வெண்கல விளக்கு சாரிகளாலும், வீதி மூலைகளில் ஸ்தம்பங்களின் உச்சியில் செருகப்பட்டிருந்த பெரும் பந்தங்களாலும் பொன்னிற ஒளி பெற்று கிடந்த அந்த மாநகர் அடிகளின் கண்களை பறித்தது, கருத்தையும் கவர்ந்தது. அதிவீரனும் அன்பே உருவானவுடமான இளம் சேட் சென்னி உறைந்த பெரும் மாளிகையிலும் அதை சுற்றி எழுந்த மதில்களும் கூட அன்று தீபாலங்காரம் பலமாக இருந்ததை கவனித்த அடிகள், அந்த அரண்மனையில் இப்பொழுது இருப்பவன் கொலைகாரனான இருங்கோவேல் அல்லவா என்று நினைத்து ஆயாச பெருமூச்சறிந்தார். அந்த ஆயாசத்திலும் தானும் கலந்து கொள்பவனைப் போல உரை உரை அணைத்து ஓடிய பொன்னியும் தனது நீரோட்டத்தில் உஸ் என்று சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்தாள். பொன்னியின் கரையிலிருந்த கனிமரங்களும் புஷ்பச் செடிகளும் சோழர் பெருமகனான இளம்சேர் சென்னியை அழித்துவிட்டு அதே ஊரில் உறையும் இருங்கோவேளுக்கு இடம் கொடுத்த இந்த மக்களுக்கு நாமேன் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களின் கிளைகளில் இருந்த பழுத்த கனிகளையும் புஷ்பங்களையும் பொன்னியிடம் ஒப்படைத்துவிடவே அன்னை பொன்னியும் அவற்றை தன் மடிக்குள் மறைத்துக் கொண்டார். உறையூரின் எல்லைப்புறத்தில் காவிரி கரையில் நின்று இவற்றையெல்லாம் கவனித்த சமநாடிகள் தமது சிந்தனைகளை ஒருபுறம் ஒதுக்கிக் கொண்டு தம்மை அழைத்த மனிதன் பின்னாலேயே சென்றார். உறையூரில் பெரு வீதிகளை கடந்ததும் பக்கத்தோப்புகளில் இறங்கிய அந்த மனிதன் இரண்டு மூன்று தோப்புகளை தாண்டி சில கட்டிடங்கள் இருந்த இடத்திற்கு வந்து ஒரு வீட்டை அடைந்து இருமுறை கதவை தட்டியதும், யாரது என்று உள் இருந்து பெண் குரல் ஒன்று எழுந்தது. நான் தான் அல்லி, கதவை திற என்றான் அடிகளை அழைத்து வந்த மனிதன். இதோ வந்துவிட்டேன் என்று பதிலுக்கு குரல் கொடுத்த அல்லி கதவின் தாள்களை அகற்றி கதவை திறந்தாள். கதவை திறந்து தம்மை கண்டதும் அல்லி அப்படியே ஆச்சரியப்பட்டு விடுவாள் என்று நினைத்த சமநாடிகள், அல்லி சிறிதும் ஆச்சரியப்படாதது மட்டுமன்றி தம்மை முன்னதாகவே எதிர்பார்த்தவள் போல, வாருங்கள் அடிகளே, உங்கள் வருவாள் இந்த ஏழையின் குடில் புனிதமாகட்டும் என்று சர்வ சாதாரணமாக வரவேற்பு அளிக்கவே ஒரு கணம் பிரமித்த அடிகள் ஏதோ கேட்க வாயெடுத்து உதடுகளை அசைத்தார். அவர் பிரமிப்பையும் அவர் ஏதோ சொல்ல வாயெடுத்து திணறுவதையும் கவனித்த அல்லி வழக்கம் போல கலகலவென்று நகைத்துவிட்டு, ஏதும் கேட்க வேண்டாம் அடிகளே, நீங்கள் வருவது எனக்கு முன்பே தெரியும், வாருங்கள், பிறகு விளக்கிச் சொல்கின்றேன் என்று கூறி அடிகளை அழைத்து வந்த மனிதனை நோக்கி, அப்பா அடிகள் நீராட வழி செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அடிகளை முன் கூடத்துக்கு அழைத்து சென்று உட்கார வைத்தாள். அடிகள் விவரிக்க இயலாத வியப்பிலும் திகைப்பிலும் ஆழ்ந்திருந்தார். ஆதலால் எதையும் யோசிக்க கூட சக்தியற்றவராய் உட்கார்ந்து கொண்டு அள்ளி காரியங்களை செய்யும் விமரிசையை மட்டும் பார்த்து ரசிக்கலானார். அடிகளை கூடத்தில் உட்கார வைத்ததும் மீண்டும் வாயில் கதவை தாளிட்டு அள்ளி அந்த சிறு வீட்டின் இரண்டு சிறு கட்டுக்களையும் தாண்டி சமையல் அறைக்குள் நுழைந்தாள். எந்தவித ஓசையும் அல்லாமல் ஏதோ பறவை ஒன்று உலாவுவது போல வெகு அழகாக கூடத்துக்கும் சமையல் அறைக்கும் நடந்து கறிக்காய்களையும் பழ வகையறாக்களையும் எடுத்து சென்ற அள்ளி எந்தவித சிரமமும் இல்லாமலும் நிதானத்துடனும் திட்டவட்டமாகவும் காரியங்களை செய்ததன்றி கூடத்துக்கு வரும்போது போகும்போது அவரை நோக்கி புன்முறுவல் செய்து அவரது ஆயாசத்தையும் ஓரளவு தணித்து ஆறுதலை கொடுத்துக் கொண்டிருந்தாள். இதற்குள் பின்புறம் சென்ற அள்ளியின் தந்தை நீரோட்ட ஏற்பாடுகளை துரிதமாக செய்ததால் நீரோட்டத்தை முடித்துக் கொண்டு லேசாக சாயத்தையும் பலமாக பழ வகையறாக்களையும் இரண்டு சேர் பாலையும் உள்ளே செலுத்தியதால் ஆயாசத்தை அடியோடு துடைத்துக் கொண்ட அடிகள் கூடத்து மஞ்சத்தில் சாய்ந்து கால்களையும் நீட்டிக் கொண்டார். அள்ளியும் அவள் தந்தையும் அவரை அதிக நேரம் காக்க வைக்காமல் தங்கள் உணவை முடித்துக் கொண்டதும் கூடத்திற்கு வந்தனர். அப்படி வந்தவர்களிடம் பல விஷயங்களை விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ள முயன்ற அடிகளுக்கு சிறிது அவகாசம் கொடுக்காமலேயே பேசத் தொடங்கிய அள்ளி கேட்டாள், அடிகளே, பயனளவு நீங்கிவிட்டது அல்லவா என்று. நீங்கிவிட்டது, எதற்காக கேட்கின்றாய் என்று அடிகள் வினவினார். இன்னும் ஒரு நாழிகைக்குள் நீங்கள் எல்லைப்புறத்தில் உள்ள ஒரு மாளிகைக்கு செல்ல வேண்டும் என்றாள் அள்ளி. அள்ளியின் அழகிய விழிகளை கூர்ந்து நோக்கினார் அடிகள். தமக்கு ஒரு பெண், அதுவும் உலக அனுபவம் அதிகமில்லாதவள், உத்தரவிடுவதை கேட்க மிக விந்தையாக இருந்தால் அவள் உள்ளத்துக்குள் ஓடும் எண்ணங்களை ஆராயவும் முயன்றார். அந்த முயற்சி பலிக்கு முன்பாக அவள் உள்ளத்தையும் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களையும் அளந்துவிட்ட அள்ளி தன் தந்தையை நோக்கி, பார்த்தீர்களாப்பா என்று கூறிவிட்டு சற்று பெரிதாக வினவித்தாள். அள்ளியின் தந்தையும் பெண்ணின் பேச்சு ஆமோதிப்பவர் போல தலையை அசைத்து புன்முறுவல் செய்ய சற்று நிதானத்தை இழந்த அடிகள், என்ன அற்புதத்தைக் கண்டு இருவரும் சிரிக்கின்றீர்கள் என்று சீறினார். மேலும் சிரித்துக் கொண்டே சொன்னாள் அள்ளி, உங்கள் நினைப்பை ஊகித்தேன் அடிகளே, சிரிப்பு வந்தது என்று. என் நினைப்பையா? உனக்கென்ன உள்ளத்தை ஊடுருவ மந்திரம் தெரியுமோ? மீண்டும் கோபத்தோடு எழுந்தது அடிகளின் குரல். ஊகம் இருக்கும் போது மந்திரம் எதற்கடிகளே? அதுவும் சமண சமயத்தினரான நீங்கள் மந்திர சாஸ்திரங்களை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்றால் அள்ளி மெல்ல புன்முறுவல் செய்து அவள் பேச்சின் கடைசி பகுதியை புறக்கணித்த அடிகள் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு, என்ன ஊகித்தாய் அள்ளி என்று வினவினார். பிரமானந்தர் உத்தரவுப்படி எங்குள்ள நிலையை ஆராய வந்திருக்கின்றீர்கள் என்று அள்ளி வாசகத்தை முடிக்காமல் விட்டாள். ஆமாம் என்றார் அடிகள். பசுபதி மடத்தில் தங்கி எனக்கு ஓலை அனுப்புமாறு உத்தரவிட்டிருக்கின்றார் பிரமானந்தர். ஆமாம், ஓலை அனுப்பினால் நான் உதவுவேன் என்று கூறியிருக்கிறார். ஆமாம், ஆகையால் நீங்கள் உத்தரவிட அதன்படி நான் நடப்பேன் என்று எதிர்பார்த்து வந்தீர்கள். உண்மைதான், ஆனால் நிலைமை மாறிவிட்டது. நீங்கள் உத்தரவிடுவதற்கு பதில் நான் உத்தரவிடுகின்றேன். இந்த பெண்ணாவது நமக்கு உத்தரவிடுவதாவது என்று நினைக்கின்றீர்களா? ஆமாம், அதை நினைத்துத்தான் நகைத்தேன். இதை கேட்டதும் மஞ்சத்தில் சாய்ந்திருந்த அடிகள் நன்றாக எழுந்து உட்கார்ந்து கொண்டு அள்ளியையும் அவள் தந்தையையும் மாறி மாறி நோக்கிவிட்டு, நான் வருவது உங்களுக்கு முன்பே தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்றார் அள்ளியின் தந்தை. எனக்கு தெரியும் என்றால் அள்ளி. அடிகள் ஆச்சரியம் எல்லை கடக்கவே அவர் மஞ்சத்தில் இருந்து எழுந்த அள்ளிக்கு வெகு அருகில் வந்து கேட்டார், பெண்ணே, உனக்கு சோதிடர் தெரியுமா என்று. அள்ளியின் அழகிய விழிகள் சிறிது பயமின்றி அடிகளை நோக்கினர். அலட்சியமாக அவள் தலையை அசைத்த போது அவள் முகத்தில் தொங்கிய ஓரிரு சுருட்டை மயிர்களும் அடிகளை அலட்சியம் செய்பவன போல முகத்தில் வளைந்து படுத்தன. துறவரம் பூண்டாலும் அழகை ரசிக்கக்கூடிய சமண அடிகள் அந்த சமயத்தில் அந்த மடந்தையின் மதிமுகத்தில் பிரதிபலித்த அலட்சிய சாயையையும் அந்த அலட்சியமே அவள் அழகை பன்மடங்கு அதிகமாக்கியதையும் கண்டதன்றி அவள் தைரியத்தையும் அழகையும் எண்ணி பார்த்து பிரமிப்பும் அடைந்தார். அடுத்த வினாடி அவள் சொன்ன பதில் அவர் பிரமிப்பை 1000 மடங்கு அதிகப்படுத்தியது. சோதிடம் தெரியாத அடிகளே, ஆனால் பிரமானந்தரை தெரியும் என்று மிக அலட்சியமாக கூறினாள் அள்ளி. அடிகளின் இதழ்கள் இகழ்ச்சி புன்முறுவல் கொண்டன. என்னை விட பிரம்மானந்தரை நன்றாக அறிவாயோ என்று அந்த இகழ்ச்சி குரலிலும் ஒழிக்க கேட்டார் அடிகள். தெரியும், அதற்கு சான்றுதான் இன்றைய கண்டிரே. எப்படி கண்டேன்? நீர் பசுபதி மடத்துக்கு வரப்போவதை முன்னதாக அறிந்து உம்மை நானே வரவழைக்கவில்லையா? ஆம், நீர் வருவது எனக்கு திட்டமாக தெரியாத அடிகளே, ஆனால் ஊகித்தேன். என்ன ஊகித்தாய்? தமிழகம் அமளிப்படும் போது பிரம்மானந்தர் சும்மா இருக்க மாட்டார் என்பதை ஊகித்தேன். மாரப்ப வேளின் மகள் பூவழகிக்கும் இருங்கோவேலுக்கும் திருமணம் ஏற்பாடு நடப்பது கண்டிப்பாக பிரம்மானந்தருக்கு தெரிய வரும் என்று ஊகித்தேன். தெரிந்தால் அவர் நமக்கு நம்பிக்கையான யாரையாவது பசுபதி மடத்துக்கு அனுப்புவார் என்பதும் அந்த திருமணத்தை தடுக்க ஏற்பாடு செய்வார் என்பதையும் ஊகித்தேன் என்று சொல்லிக்கொண்டே போன அள்ளியின் வார்த்தை தொடரை அடிகளின் அதிர்வீடி போன்ற பேய்ச்சிரிப்பு சற்றென்று வெட்டிவிடவே அவர் ஆசனத்திலிருந்து துள்ளி எழுந்தாள். ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் என்று பெண் புலி போல சீறி அடிகளை எரித்து விடுவது போல பார்க்கவும் செய்தாள். அடிகளின் சிரிப்பை அவள் சீரலோ பார்வையோ நிறுத்த முடியவில்லை. ஊகம் பிரமாதம் என்றார் அடிகள். அவர் பேய் சிரிப்பு அள்ளியின் தந்தைக்கும் பெரும் அருவறுப்பாக இருக்கவே, அடிகளே, சிரிக்க இது சமயம் அல்ல, அவகாசம் இப்பொழுது இல்லை என்றார் சற்று கடுமையாக. அந்த கடுமையின் விளைவாக தமது உவமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அடிகள் அள்ளியை நோக்கி, பெண்ணே, சாதாரணமாக ஊகிக்க வேண்டிய முறைப்படி நீ நினைப்பது போல் இந்த திருமணத்தை தடை செய்ய அவர் என்ன அனுப்பவில்லை என்று மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் இருந்தார். வேறு எதற்கு அனுப்பியிருக்கிறார் என்று கேட்டாள் அள்ளி. அடிகள் தமது பதிலை பெருவெடியாக வீசினார். திருமணத்தை நடத்தி வைக்க அனுப்பியிருக்கிறார் அள்ளி என்றார் அடிகள். அள்ளியின் கண்கள் கோபத்தால் ஜொலித்தன. திருமணத்திற்கு பைத்தியம் ஏதாவது பிடித்திருக்கிறதா என்று கேட்டாள். அப்படி ஒன்றும் தெரியவில்லை. இல்லையல், அவள் திட்டம் மிக விசித்திர திட்டமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் தெரிகிறது. அப்படியானால் எங்கள் ஓலை?
ஓலையா? என்ன ஓலை?
இந்த பதிலை கேட்டதும் அள்ளியின் முகத்தில் சந்தேக சாயை ஒரு வினாடி படர்ந்தது. அடுத்த வினாடியே அதை துடைத்துவிட்டு அள்ளி வினவினாள், குரலில் வருத்த பண்டி கிடக்க.
பூவழகியின் வாழ்க்கையை கெடுக்க நீரும் ஒப்புக்கொண்டீரா?
ஒப்புக்கொள்ளவில்லை,
இஷ்ட விரோதமாகத்தான் வந்தேன். அப்படியானால் நான் சொல்கிறபடி கேட்டீரா?
பிரம்மானந்தர் உத்தரவை மீறியா?
ஆம், யார் உத்தரவையும் சில சமயங்களில் மீற அவசியமாகிறது.
பிரம்மானந்தர் தமிழகத்தின் நலனுக்காக பாடுபடுபவர் என்றார் அடிகள்.
நானும் அப்படித்தான். என்னோடு வாரும். இருங்கோவேல் பூவிழியின் திருமணம் ஏன் நடக்காது என்பதற்கு காரணம் காட்டுகின்றேன் என்று கூறிய அள்ளி உள்ளே சென்று ஒரு பெரும் போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு வந்து, அப்பா நீங்கள் இங்கேயே இருங்கள், வந்துவிடுகிறேன் என்று தந்தையிடம் கூறிவிட்டு அடிகளை அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றாள். அடர்ந்த தோப்புகள் வழியாக வெளியே விடுவிடுவென்று நடந்த அள்ளி அரை நாழிகைக்கு பிறகு ஒரு பெரும் மாளிகைக்கு புறம்பே இருந்த ஒரு தோப்பின் மரங்களுக்கு இடையே சில வினாடிகள் நின்றாள். பிறகு பட்சி பிடிக்கும் வேட்டுவசாதி பெண்கள் கூவும் முறையில் குயிலை போல இருமுறை கூவினாள். குயிலின் குரலை ஒத்த அந்த இசை ஒளி அந்த தோப்பில் மிக இன்பமாக ஊடுருவி சென்ற சில வினாடிகளில் மாளிகையின் பக்க கதவு ஒன்று திறந்தது. கதவு திறந்த பின்பு அள்ளியை போலவே உயரமுடைய ஒரு முக்காடிட்ட உருவம் அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி அப்புறமும் இப்புறமும் பார்த்து கொண்டே மெல்ல நடந்து வந்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.